கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
அரிதாரம் பூசும் ஆளுமைகள் அரசியல் அதிகாரம் பெறுவது குறித்த ஆய்வு தொடரில் இன்று விஜயகாந்த்.
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
பதினாறு வயதினிலே முள்ளும் மலரும் போன்ற திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் ரியாலிசம் என்று சொல்லக்கூடிய யதார்த்தவியல் சார்ந்த கதைகள் தாக்கம் செலுத்த துவங்கியிருந்தன. இந்த சூழலில் அன்றைய இயக்குநர்கள் யதார்த்தமாக தோற்றமளிக்கக்கூடிய நடிகர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள்.
விஜயகாந்த் அந்த வரையறைக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்தார்.
அதேவேளையில் ரஜினிகாந்த் மன அழுத்தம், பத்திரிகையாளர் தாக்கு உள்ளிட்ட சர்ச்சைகளில் சிக்கினார். இந்த சூழலில் விஜயகாந்த் ரஜினிகாந்திற்கு மாற்றாகவும் அமைந்தார்.
காலகட்டத்தில் விஜயகாந்த் திமுகவின் வெள்ளித்திரை நிழல் போல செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது.
பசியில் வாடும் பிள்ளைக்காக பாவத்தை செஞ்சா, அந்த பாவத்திலே குளிச்சவளோ லாபத்தை கண்டா. பசியில் வாடும் பிள்ளைக்காக பாவத்தை செஞ்சா, அந்த பாவத்திலே குளிச்சவளோ லாபத்தை கண்டா. ஏழைகளின் இல்லாமே எல்லாமே விளம்பரம், இருப்பவர் வாழ்க்கையோ ஊரறிஞ்ச ரகசியோ, சட்டம் ஒரு இருட்டரே. அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிந்து நடக்கிறான். சும்மா நடுங்கி கிடப்பவன் குழு போல் நெளிஞ்சு கிடக்கிறான். அவன் நினப்பில் சட்டம் இருட்டரே, அவன் நினப்பில் சட்டம் இருட்டரே, அவன் நினப்பில்.
இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த சட்டம் ஒரு இருட்டறை, நீதிக்கு தலைவணங்கு போன்ற படங்கள் அப்போதைய ஆளுங்கட்சியான எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசாங்கத்திற்கு எதிரான சமூக வர்ணனையாகவே திரை விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது.
ஒரு காலம் இங்கே இருக்கு, அதில் தீரும் முந்தன் கணக்கு, வீணாட்டம் போடாதே. எல்லாம் புயலானதே, தெய்வை முன்னே அணை கூட எலியானதே.
புயலானதே, இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், விஜயகாந்தின் திரைப்படங்கள் அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் குற்றம் சாட்டினாலும் அன்றைய முதல்வர் எம்ஜிஆரையோ அவரது நிர்வாகத்தையோ விமர்சனம் செய்ததில்லை.
எம்ஜிஆரை பொறுத்தவரை அவரது அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ விமர்சனம் செய்தால் அதை அவர் பெரிதுபடுத்த மாட்டார். ஆனால் தன்னை பற்றிய திறனாய்வுகளை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார் என்று பேராசிரியர் MSS பாண்டியன் தனது புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்.
விஜயகாந்தின் திரைப்படங்களில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவர் உடனுக்குடன் நீதி வழங்குவார்.
எரிமலை எப்படி பொறுத்தும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விலங்கு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி.
லஞ்சம், அதிகாரிகளின் அட்டகாசம், காவல்துறையினரின் அத்துமீறல், பெண்களுக்கு எதிரான வன்முறை போன்ற விடயங்கள் மையக் கருத்தாக இருக்கும்.
மேலும் கால்சண்டை, வன்முறை, இரத்த வெறி, AK-47 உள்ளிட்ட நவீன ரக ஆயுதங்கள் ஆகியன அவர் படங்களில் நிறைந்திருக்கும்.
நீண்ட நெடிய புள்ளி விவரங்களோடு கூடிய வசனங்கள் பேசுவது விஜயகாந்தின் திரையாளுமையின் தனித்துவம்.
வருஷம் மார்ச் மாசம் 24 வியாழக்கிழமை விழுப்புரத்துல நீ எஸ்பியா ஜாயின் பண்ண வேலைக்கு சென்ற 3 நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட, ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 கள்ளச்சாராயத்தால பல பேரை கொண்டுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நில வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம், போன இடம்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம்.
ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்துற தகப்பஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான் அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. பெருமைப்படு. ஓ ஒருத்த உயிரால ஓ டிபார்ட்மெண்ட் சுத்தமாக போகுது.
மன்னிப்பு
தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை.
சினிமா சினிமா சினிமா
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
ஒலித்த குரல்கள் மகேந்திர ராஜா பிரவீணன் மற்றும் காந்திமதி தினகரன். எழுத்து மற்றும் ஆய்வு தாமு. நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.